அடிப்படை இலக்கணம் விடாமுயற்சி. இனிய காலை வணக்கம் அன்பினீர்களே. இன்று மார்ச் 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, வருடம் 2024. தமிழர்களுக்கு சோபகிருது வருடம் பங்குனி 16ஆம் நாள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு ரமலான் 18 ஹிஜ்ரி 1415. இன்று கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளிக்கிழமை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, கடந்த வார சங்கநாதன் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படாமல் இன்று வருந்துகின்றோம். இதுவரை நாள் சங்கநாதத்தை தொகுத்து வழங்கிய எஸ் சாந்தன் அவர்களுக்கு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சகிதம் நன்றிகளை கூறிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நிகழ்ச்சிதனை ஆரம்பிக்க திருக்குறளுடன் இணைகின்றார் நமது மெர்வின் கான்ஸ்டன்டைன் அவர்கள். வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கவிருப்பது திருக்குறளின் 23வது அதிகாரமான ஈகை என்னும் அதிகாரத்தில் இருந்து 6வது குறள். செல்வத்தை தேடுபவர்கள் அதை சேமிக்கும் வழிகளையே தேடுகிறார்கள். திருவள்ளுவர் பொருத்தமான சேமிக்கும் இடம் ஒன்று சொல்லுகிறார். அதுவும், எதுவும் மற்றவராய் வாடுவராது கொன்றொழிப்பது போன்ற கொடிய பசியை தீர்த்தலே செல்வம் பெற்றான் ஒருவன் அச்செல்வத்தை தனக்கு பிற்பாடு உதவுமாறு காத்து வைக்கும் இடமாகும் என்று இக்குறளின் மூலம் விளக்குகின்றார். அற்றார் அழிவசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பு ஒளி. பணத்தை சேர்ப்பதை விட அதை பாதுகாப்பது கடினம். சொத்து வாங்குதல், வங்கியில் வைத்தல், அரசாங்க கடன் பத்திரம் வாங்குதல், ஆயுள் காப்பீடு கழகத்தில் சேர்த்தல் முதலிய பல வழிகள் இருக்கின்றன. ஆயினும் இவையெல்லாம் முற்ற முடிய பத்திரமான வழிகள் தாமா? பணச்சீட்டுகளையும் காப்பீட்டு உறுதி பத்திரத்தையும் பாதுகாக்க வேண்டும். சொத்து தகராறு வந்தால் அது நீதிமன்ற பொறுப்பாளர் வசம் ஒப்படைக்கப்படும். உடையவன் அனுபவிக்க முடியாது. வங்கி முறிந்தால் 5% திரும்ப தருகிறோம் என்பார்கள். பொதுவாக பொருள்களே எளிதில் கைமாறும். பணத்தை பற்றி கூறவே வேண்டாம். நிதி பாதுகாப்பு நிலையங்களிலும் சொத்துக்களிலும் வைத்த பணங்கள் பத்திரமாகவே இருந்தாலும் நமக்கே பயன்படுமா? வைப்பு நிதிகள் குடும்பத்தில் சச்சரவை மூட்டி கொலைக்கும் காரணமாகின்றன. தாய்க்கும் மகனுக்கும் கூட சொத்து தகராறு வருகிறது. மனைவியின் நகைகளை வணிகத்திற்காகவோ வேறு வகையில் செலவழிப்பதற்காகவோ கணவன் கேட்க அவள் மறுக்க, அதனால் பல வகையில் தகராறு வருவதை அறிவோம். பின் சொத்தை பாதுகாக்கும் வழிதான் என்ன? அது நமக்கே பயன்படும்படி உறுதி செய்து கொள்வது எப்படி? ஏழைகளின் வயிற்றில் எரியும் தீ, குடலை குமைக்கும் நஞ்சு, உணர்ச்சிகளை கொள்ளும் மயக்க மருந்து, சிந்தனையை சிதைக்கும் சிறை, நம்பிக்கையை நாசமாக்கும் நரக வேதனை, இத்தனையுமாக இருந்து கொடுமைப்படுத்தும் பசியை, பொருளற்றவரை பிறர் என்ன உதவினாலும் மீண்டும் மீண்டும் வந்து அலைக்கழிக்கும் பசிப்பணியை ஏழைகளிடம் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும். ஒருவேளையல்ல, எப்போதும் பசியால் துன்பப்படாதபடி செய்ய வேண்டும். அந்த அறமே செல்வத்தை பத்திரமாக போட்டு வைக்கும் முறியாத வங்கி, தொலைந்து போகாத புண்ணியச்சீட்டு, தகராற்றை உண்டாக்கி தாயையும் மகனையும் கணவனையும் மனைவியையும் பிரிக்காத செல்வம். பணம் அறமானால் நிற்கும், நிதிக்கணக்குகள் நில்லா. அற்றார் அழிவசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 23வது அதிகாரமான ஈகை என்னும் அதிகாரத்தில் இருந்து 6வது குறள்.
நன்றி ஐயா. நேயர்களே, இன்றைய தினத்தில் புனித வெள்ளி மற்றும் உயிர்த்தெழுந்த நாளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை என கூறப்படுகின்றது. மீண்டும் இயேசு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார் என்றும் வரலாறு கூறுகின்றது. அதனால் இயேசு உயிர் நீத்த தினத்தை குட் ஃப்ரைடே ஆகவும், உயிர்த்தெழுந்த தினத்தை ஈஸ்டர் சண்டே ஆகவும் கிறிஸ்தவர்கள் கொண்டாடி வருகின்றார்கள். புனித வெள்ளி இயேசுவும் பற்றிய விளக்கத்துடன் ஒரு பாடலை தருவதற்காக கலாநிதி ஜோசுவா அருளானந்தம் அவர்கள்.
பரிசுத்தமாயாக்கும் பாயும் சென்னி வெள்ளம் சாபரோம் நீக்கும் சாபரோம் நீக்கும் சாபரோம் நீக்கும் அந்தந்தூய உதிரம் தவறு செய்துவிட்டால், அதுவும் கொலைபாதகம் போன்ற மிகப்பெரிய குற்றத்தை செய்துவிட்டால், அவரை சட்டமும் சமுதாயமும் ஒதுக்கி வைத்துவிடும். அவரை எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஒரு சாதாரண மனிதராகவே ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் கிறித்தவர்களின் மிகப்பெரிய நம்பிக்கை இதற்கு முரண்படுகிறது. இயேசு சிலுவையில் மரித்து தன் உயிரை தியாகம் செய்தார். அவர் சிந்தின இரத்தம் எப்பேற்பட்ட குற்றங்களையும் பாவக்கரைகளையும் கழுவி வெண்மையாக மாற்றும். அதுதான் சுஜாதா செல்வின் அவர்கள் இயற்றிய இந்த பாடலின் கருத்து.
இனி இயற்சியில் இளந்தலை பக்கத்தை சிறப்பிக்க ஆண்டன் கனகா தம்பதியினரின் செல்வ புதல்வி அனுஷியா ஆண்டன். இவர் வாட்னி எலே தமிழ் திருச்சபை பாடசாலை மாணவியும் ஆவார்.
வணக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் ஜெனிஷியா. நான் இன்றைக்கு உங்களுடன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாள் பற்றி கதைக்கப் போகிறேன். ஈஸ்டர். ஈஸ்டர் என்றால் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே மறைத்து உயிர்த்தெழுந்தார். இயேசப்பா எங்களுக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு எங்கள் பாவங்கள் அனைத்தையும் சுமந்து தீர்த்தார். யோவான் 3:16 இப்படியாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரன விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எங்கள் மீது பரிபூர்ண அன்பு கூர்ந்தார் இயேசப்பா. நாங்கள் பாவத்தினால கெட்டு போகாமல் எங்களை தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றி எங்களை ரட்சித்தார். உண்மையாகவே இயேசுப்பா நல்லவர். அவர் உண்மையுள்ள தேவன். உங்களுக்கு நிரந்தர சமாதானம் தருகிறார். இந்த நாளை இயேசுவுக்கே செலுத்தி அவரை ஆராதிக்கவும் அவரை கொண்டாடவும் இயேசுப்பா கிருபையை தந்தார். ஈஸ்டர் வெறும் ஓய்வு நாள் என்று நினைக்காமல் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த நாளாக நாங்கள் எப்பொழுதும் அவரை அன்பு கூர்ந்து மகிழ வேண்டும். இயேசு ராஜா வருகிறார். அவர் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் தருவார். இயேசு கிறிஸ்து இது கேட்கிற அனைவருக்கும் சமாதானம் தருவாராக. ஆமேன்.
இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது சொன்ன வார்த்தைகள் என்ன? இளந்தளிர் பகுதியின் ஊடாக எமக்கு நினைவூட்ட வருகின்றார் சாமுவேல் குளோரியா தம்பதியினரின் அருமை புதல்வி கேத்ரின்.
வணக்கம். நான் கேத்ரின். இந்த புனித வெள்ளி பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் பேச விரும்புகிறேன். புனித வெள்ளி என்பது கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து அனுபவித்த துன்பங்களையும் சிலுவை சாவையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகின்ற ஒரு விழாகும். கிறிஸ்துவ வழிபாட்டு ஆண்டில் முக்கியமான இந்த நாள் இயேசு உயிர் பெற்றிருந்த ஞாயிறு கொண்டாடத்திற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை நிகழும். உலகத்தை காக்க வந்த இரட்சகரான இயேசுநாதர் இந்த உலக மக்களுக்காக இந்த துயரத்தையும் தாங்கி கொண்டார். பின்னர் இயேசுநாதரை காவலர்கள் சிலுவையில் அறைந்தனர். சிலுவையில் அவர் அறையப்பட்ட போது உலகமே இருள் சூழ்ந்திருந்தது. இயேசுநாதர் சிலுவையில் இருக்கும் போது இந்த 7 முக்கியமான வார்த்தைகள் கூறினார். முதலாவது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இரண்டாவது, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். மூன்றாவது, தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின் அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். நாலாவது, எந்தேவனே எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஐந்தாவது, தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆறாவது, எல்லாம் முடிந்தது. ஏழாவது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவே ஒப்புவிக்கிறேன் என்பதே. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24 உயிரத்திலிருந்த இயேசு தாமே இந்த புனித வெள்ளி நாளில் உங்கள் எல்லாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நன்றி.
நேர்களே, இனிவரும் குரல் நமக்கு பரிச்சயமான குரல். ஆமாம், ஆக்லாண்டின் மூத்த பாடகர் ஜெகன் தரும் ஒரு கிறிஸ்தவ கீதம்.
இன்று பெரிய வெள்ளிக்கிழமை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட நாள். அவருக்காக இந்த பாடலை சமர்ப்பிக்கிறோம். உருகாயோ நெஞ்சமே நீ குருசீனில் அந்தோ பார் கரங்கால்கள்
சிலுவையில் அறையப்பட்டு மரணித்த இயேசுபிரான் மீண்டும் உயிர்த்தெழுந்த வரவிற்காக விரதமிருந்து கொண்டாடும் பண்டிகை ஈஸ்டர் தினமாகும். ஈஸ்டர் காலம் வீடுகள் தோறும் மணிகள் மலர்களாக பல வண்ணங்களில் பூத்து மகிழ்விக்கும். பண்டிகை காலத்தில் வர்ணம் தீட்டப்பட்ட முட்டைகள் பயன்படுத்தப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் ஈஸ்டர் பற்றிய விளக்கத்துடன் பாடலை தர அழைக்கின்றோம் கலாநிதி ஜோஷுவா அருளானந்தம் அவர்களை.
வாரும் நாம் எல்லோரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம். வாரும் நாம் எல்லோரும் கூடி சற்று மாசெல்லா நம்மே சுனாதரை வாழ்த்தி பாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம்.
சங்கநாதத்தின் சமூக அறிவித்தல் துயர் பகிர்வு. திருமதி கனகபூசணி குழந்தை வேலு அம்மையார் அவர்கள் கடந்த 23 திகதி சனிக்கிழமை தனது 85 அகவையில் இயற்கை எய்தினார். அன்னார் மலேசியாவை பிறப்பிடமாகவும் தாயகத்தில் சுன்னாகம் குத்தியாவத்தை அடியை வதிவிடமாகவும் கொண்டவரும் காலம் சென்ற அமரர் குழந்தை வேலு அவர்களின் பாசமுள்ள துணைவியும் ஆவார். திருமதி கனகபூசணி அம்மையார் சிவபாலன் கனடா, சிவஞானம் நியூசிலாந்து, கிருஷ்ணவேணி இலங்கை, சிவகுமார் ஸ்ரீ நியூசிலாந்து, கலைவாணி சுவிட்சர்லாந்து, சிவதாஸ் கனடா, சிவநேசன் நியூசிலாந்து, லோகாஞ்சினி அமெரிக்கா, சிவயோகன் பெரியதம்பி ஆஸ்திரேலியா, சிவரூபன் அப்பன் நியூசிலாந்து, சந்திரவதனி கனடா ஆகியோரின் அன்பு தாயாரும், சுஷிலா தேவி கனடா, மகேஸ்வரி நியூசிலாந்து, சங்கீஸ்வரன் இலங்கை, தங்கா நியூசிலாந்து, சிதம்பர சக்தி சுவிட்சர்லாந்து, மஞ்சுளா கனடா, சந்திரவதனி சுவிட்சர்லாந்து, சிதம்பரநாதன் அமெரிக்கா, ஜெயந்தி ஆஸ்திரேலியா, சிவதர்ஷினி நியூசிலாந்து, கௌரிகாந்த் கனடா ஆகியோரின் பாசமுள்ள மாமியாரும் ஆவார். அம்மையாரின் இமை கிரியைகள் கடந்த 27 திகதி புதன்கிழமை மதியம் சுன்னாகம் குத்தி அவடி மயானத்தில் நடைபெற்றதென தகவல் கிடைத்துள்ளது. அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய நியூசிலாந்து மக்கள் சார்பிலும் சங்கநாதம் வானொலி குழுமம் சார்பிலும் இறைவனை வணங்கி இத்துயர் பகிர்வினை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் அறியத் தருகின்றார்கள் கனகபூசணி அம்மையாரின் குடும்ப உறவுகள். மேலதிக தொடர்பிற்கு சிவா 0201035753, அப்பன் 0271770037, ஸ்ரீ சிவகுமார் 0204042314. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
நிகழ்ச்சியை அடுத்து தமிழ் பேராசிரியரும் பன்னாட்டு கருத்தரங்களில் பங்கு பற்றியும் தன் பெயரை தக்க வைத்து கொண்ட தனி ஆற்றல் மிக்க ஆளுமையுடைய இலக்குவன் சொக்கலிங்கம் அவர்களது நேர்காணல் பகுதியொன்று உங்களுக்காக.
இப்பொழுது நான் சிவகாசியில் இருக்கிறேன். இங்கு ஒரு அற்புதமான தருணம் இது. இந்த தருணத்திலே நாம் ஒருவரை நேர்காணல் செய்ய இருக்கிறோம். அந்த வகையிலே இங்கே என்னுடன் கூடியிருக்கும் நண்பர்களை அறிமுகம் செய்துவிட்டு இவருடைய சேகரிப்பு என்ன, இவர் என்ன செய்திருக்கிறார், இவர் படைத்த சாதனை என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த வகையிலே இன்று நாம் வணக்கம் தெரிவித்துக் கொள்ளும் நபர்கள் இங்கே இருக்கிறார்கள். அந்த வகையிலே திரு முனைவர் முத்தமிழ் செல்வன், தமிழ் பேராசிரியர் அஞ்சாக், கல்லூரியை சார்ந்தவர். வணக்கம் ஐயா. மேலும் ஒரு எழுத்தாளர் இங்கே இருக்கிறார், அவர் பெயர் சண்முகம். அவர் மிகச்சிறந்த எழுத்தாளர், அவருக்கு ஒரு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இங்கே நம்முடைய சிறப்பு நேர்காணலில் கலந்து கொள்ள இருக்கும் திரு ராஜராஜன் அவர்களுடைய புதல்வர் இங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த புதல்வர் திரு அலெக்ஸ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் முக்கியமான ஒருவர் நம்மிடையே இருக்கிறார். அவருடைய இல்லத்து அரசி என்று கூறுவோம், அவரும் இங்கே இருக்கிறார். வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. உங்களை இன்று நாம் காண்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
உங்களை நான் பார்த்ததில் மிகுந்த சந்தோஷம்.
மிக்க மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய முத்தமிழ் ஓசை ஈழத்தமிழர்களால் நடத்தப்படுகிறது என்று கூறினாலும் இதை நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். என்னுடன் பயணிக்கும் திரு ஷான் அவர்கள் நல்ல நிகழ்ச்சிகளை தொகுத்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய உரையும் அவ்வப்பொழுது வரும். அந்த வகையிலே இன்று நான் மிகவும் சிறப்பாக கருதுவது, ஒரு சரித்திர பூர்வமாக இந்த நிகழ்வு நடக்க இருக்கிறதோ, இறைவன் அந்தளவுக்கு நமக்கு அருள் புரிந்திருக்கிறானோ என்ற நிலையிலே உங்களை இன்று நான் நேர்காணல் செய்கிறேன். ஐயா, உங்களை பற்றி நீங்கள் ஒரு சிறிய தொடக்கமாக உங்களை பற்றி விவரங்களை கூற முடியுமா?
என் பேர் ராஜராஜன், நான் சிவகாசியில் இருக்கேன். எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் வீடு கூட பிறந்தவங்க என் தம்பி எல்லாருக்குமே வரலாற்று பேராக வச்சுருக்காங்க. நானும் என் பையன்களுக்கு வரலாற்று பேராக வச்சுருக்கேன். ஆதித்த கரிகாலன், ரெண்டாவது பையன் கர்ணன், மூணாவது பையன் அலெக்ஸ் பென்கர், இப்படி பேர் வச்சுருக்கேன். எனக்கு வரலாறுனா ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து என்னோடய 10 வயசுலேருந்து என்னோடய பழங்கால பொருட்கள் சேகரிக்கணும்னு ஆசை வந்துச்சு. அது இன்றைக்கி நான் என்னோடய வயசு இப்போ 63, பெரிய ஆலமரமாக வளர்ந்து இப்போ அதிக பொருள் சேர்த்துருக்கேன்.
நன்றி ஐயா, நன்றி. 63 வயது நிறைந்த ஒரு இளைஞரிடம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர் என்னை பொறுத்தவரை வயது கூடினாலும் மனம் என்னவோ 16 17 என்று தான் நினைக்கிறேன். துடிப்பாக இருக்கிறார், மிகவும் ஆணித்தரமாக பேசுகிறார். அந்த வகையிலே ஒரு நன்றியை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இருந்தாலும் அவருடைய சேகரிப்பு, அவருடைய பொருட்கள் என்று பார்க்கும்பொழுது நான் இங்கே மலைத்து நிற்கிறேன். உதாரணமாக குப்தர்கால நாணயங்களை வைத்திருக்கிறார், கனிஷ்கர் கால நாணயங்களை வைத்திருக்கிறார், மற்றும் அடுக்கிக் கொண்டே போகலாம். 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட என்னென்ன பொருட்களை சேர்க்க முடியும் என்று தன் சொந்த பொருளை செலவிட்டு சேகரித்து வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதருக்கு இந்த ஆவல் எங்கிருந்து பிறந்தது, எப்படி இதை சமாளிக்கிறார், எப்படி அவருடைய இல்லத்தரசு இதற்கு சம்மதிக்கிறார் என்று தெரியவில்லை. இருந்தாலும் இது மிகவும் செம்மையாக நடக்கிறது. அந்த வகையிலே உங்கள் கருத்துக்கள் என்னையா?
நான் 10 வயசுலேருந்து பழம்பொருள் சேகரிக்க ஆரம்பித்தேன். முதல்ல நாணயங்கள் சேர்க்க ஆரம்பித்தேன். அது பார்த்திங்கன்னா இந்தியாவில் அச்சிட்ட முதல் நாணயம் நான் தான் வச்சுருக்கேன். கிமு 600 சந்திரகுப்த மௌரியர் அடித்தது, சாணக்கியர் காலத்தில் அச்சிட்ட முதல் பண்டமாற்று முறையிலேருந்து முத நாணயம்னு அடிக்கிறாங்க. அந்த நாணயத்துலேருந்து இன்றைக்கி நாணயம் கிமு 500 600, கிமு 400, கிமு 200, இந்த மாதிரி வரிசையை, அப்புறம் சங்ககால சோழா, சங்ககால சேரா, பிற்கால சோழர்கள், ராஜராஜ சோழன், இந்த மாதிரி இதில் தங்க நாணயம் வந்து குப்தர் கால தங்க நாணயம், சோழர்கள் தங்க நாணயம், கிருஷ்ணதேவராய இந்தியாவில் அவரோட தங்க நாணயங்கள் மாதிரி நிறைய தங்க நாணயங்கள் வச்சுருக்கேன். அது மாதிரி நாணயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 20,000 நாணயங்களுக்கு மேலேயே வச்சுருக்கேன், பழங்காலத்து நாணயங்கள். அது எனக்கு சேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
மிக்க நன்றி ஐயா. இவரிடம் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஏதோ ஒரு புத்தகத்தை படிப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. ஒரு வரலாற்று புத்தகத்தை புரட்டி பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அத்தியாயத்திலே கிருஷ்ணதேவர காலம், ஒரு குறிப்பிட்ட அத்தியாயத்திலே குப்தர்கள் காலம் என்று நாம் படிப்பது போல இவர் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகவும் நல்ல நேரமோ என்று நான் கருதுகிறேன். அந்த வகையிலே நீங்களும் இவருக்கு நல்ல ஒரு நன்றியை அங்கிருந்தே சொல்லலாம். நினைத்தாலே போதும், அவருடைய அந்த நினைவலைகள் அங்கே மின்காந்த அலைகளாக மாறி இங்கே வந்து அவரிடம் சேர்ந்துகிடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனக்கு. உங்களுடைய ஆசிகளும் அன்பு வார்த்தைகளும் நிச்சயமாக எங்களுக்கு வந்து சேரும். அவர் மேன்மேலும் இதை பாதுகாக்க வேண்டும். மிகவும் கவனமாக, மிகவும் புத்திசாலித்தனமாக அவர் ஒவ்வொரு ஆண்டும் இங்கிருக்கும் ஆட்சித் தலைவரிடம் நிச்சயமாக ஒரு பரிசை தட்டிவிடுகிறார். அதற்கான மர்மம் என்ன, அதற்கான ரகசியம் என்ன, அதற்கான காரணம் என்ன, அதற்கான கரணியம் என்ன என்று கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரிய இல்லை. ஆனால் திரு ராஜராஜன் அவர்கள் பதில் சொல்ல காத்திருக்கிறார். என்னையா ரகசியம், எப்படியா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பரிசு தட்டுறீங்க, கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
பார்த்தீங்கன்னா போட்டின்னு நிறைய இடத்துல நாணயங்கள், வேலை புழங்கு பொருட்கள் நிறைய இடத்துல நான் ஜெயிச்சிருக்கேன். ஆட்சியர் மினிஸ்டர்லாம் வந்து பார்த்துருக்காங்க. ரொம்ப ஆசீர்வாதம், பெரியவங்க ஆசீர்வாதத்தை நான் ரொம்ப வாங்கியிருக்கேன். பெரியவங்க ஆசீர்வாதத்து முதல் மூலம் நான் நிறைய யாருக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க சொல்கிறத என்ன சொன்னாலும் அவங்க நம்ம காது கொடுத்து கேட்கணுங்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம். அதனால தான் நம்ம ஜெயிக்க முடியும். பார்த்திங்கன்னா அதுபோல் புழங்கு பொருட்கள்னு பார்த்திங்கன்னா அடுப்பாங்கடை ஜாமான் பழைய காலத்தில் ஒரு 200-300 வருஷம் முன்னாடி உள்ள பாத்திரங்கள்லேருந்து ரொம்ப அதிகமாக சேர்த்து வச்சுருங்க. அடுத்து வந்து வாள், கத்தி, கேடயம் இந்த மாதிரி பொருட்கள் நிறைய சேர்த்துருக்கேன். ஒரு குட்டி குட்டி காப்பரில் சாமி சிலைகள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஆதி காலத்தில் மண்ணில் தான் சாமி சிலைகள் உற்பத்தி பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து கல்லில் செஞ்சாங்க. மூணாவது மர சிற்பங்கள்லேயும் சாமி சிலைகள் செஞ்சாங்க. நாலாவது வந்து காப்பரில் செஞ்சாங்க. அடுத்து இப்போ பித்தளையெல்லாம் செய்யக்கூடாது, இப்போ பித்தளையெல்லாம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வசதி தகுந்த மன்னர்கள் இவங்களாம் ஐம்பொன் சிலைகள் செஞ்சு கோயிலுக்கு நன்கொடை வழங்கினாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கேன் அதிகம்.
நன்றி, மிக்க நன்றி. அருமையான கருத்துக்களை இங்கே பகிர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி என்னை அறித்து கொண்டிருக்கிறது என்னவென்றால், இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில், இப்பொழுது இருக்கும் அவசரமான ஓட்டம், எங்கு பார்த்தாலும் மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், எதையோ தேடிக்கொண்டு போகிறார்கள். ஆனால் நீங்கள் கெட்டியாக பிடித்து கொண்டு உங்களுடைய செலவின் மூலமாக, இது தாத்தாவோ பாட்டியோ பாட்டனாரோ செய்த வைத்துவிட்ட ஒரு பொருளின் அளவினாலோ அல்லவோ உங்களுடைய எண்ணங்கள் எப்படி பிரதிபலிக்கின்றன, உங்களுடைய அந்த பொருள் செலவை எப்படி நீங்கள் ஈடுகட்டுகிறீர்கள் என்றெல்லாம் தெரியவில்லை. இருந்தாலும்
நேயர்களே, நேர்காணல் பகுதி மிகுதி பகுதி எதிர்வரும் நிகழ்ச்சியில் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, இந்த வெள்ளி புனித வெள்ளி பற்றிய தகவல்களையும் அள்ளி தந்தமையில் மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அற்புத சிங்கம் ஐயாவுடன் ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது உங்கள் நான் ஆஷா.